பிலிப்பியர் 4:10-13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விதத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இந்த கூகுள் ஏஐ பாட்டன் ஒன்று இருக்கு, அதில் சில கேள்விகள் கேட்கலாம். நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாக பதில் சொல்லும். அதில் ஒரு கேள்வி, மனித குலம் ஆரம்பத்திலிருந்து தேடுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால் பதில், சந்தோஷமும் மன நிறைவும், ஹாப்பினஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட் முதல்ல அது கொடுக்குது. அது உண்மைதான். நம்ம எல்லாருடைய உள்ளமும் முழு மனித குலமும் ஆரம்பத்திலிருந்தே தேடுது என்ன, எல்லா சாதுக்களுடைய தவங்கள், எல்லா மனித குலம் தேடுகளுடைய தேடுதல், ஒரு காரியம் என்னங்க தேடுறோம் நம்ம, ஒரு மன நிறைவான நிலமங்க, அதைத்தான் நம்ம தேடுறோம். அந்த தேடுதலை இந்த உலகம் வந்து ஒரு வியாபாரமாக மாற்றி நமக்குள்ள அதிருப்தியை ஏற்படுத்தி அதை லாபம் சம்பாதிக்கலான்னு பார்த்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருச்சுன்னா, அதை வந்து தவறான இடங்களில் தவறான வழிகளில் தேடுறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. அதில் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. தேட 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 என்ன ஆகுது, இன்னும் அதிருப்தி தான் நமக்குள்ள மனசில் வளருது. திருப்தி மன நிறைவு வந்த பாடில்லை. ஒரு அதிருப்தியோடு வாழுகிற ஒரு கல்ச்சரில் நம்ம பறந்துருக்கிறோம், அதில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எதை பார்த்தா ஒரு வாத மாதிரி எல்லாருக்குமே அந்த வாத தொத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வாத, யாருமே திருப்தியா இல்லை, மன நிறைவா இல்லை. நமக்கு இருக்கிறதுல குறித்து நமக்கு திருப்தி இல்லை, நம்ம எப்படியா இருக்கிறோன்றத குறித்து நமக்கு திருப்தி இல்லை, இல்லைங்களா? நமக்கு யார திருமணம் நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்கள குறித்து திருப்தி இல்லை, நம்ம பிள்ளைகளை குறித்து திருப்தி இல்லை, வாழ்க்கையில நம்ம கழித்த பங்கை குறித்து நமக்கு திருப்தி அதிருப்தி. அந்த வியாதியை நம்ம சரி செஞ்சுக்கலனா, நம்ம மனசை நம்ம சரிப்படுத்திக்கலனா, நமக்கு வாழ்க்கையில் என்ன அமைஞ்சாலும் சரி நம்ம வாழ்க்கை வனாந்திரமாகத்தான் இருக்கும். என்ன கொடுத்தாலும், எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி, எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி, வாழ்க்கை வனாந்திரமாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட மக்களுக்கு மன நிறைவை பற்றி படிக்கிற பாடத்தை விட முக்கியமான பாடம் என்னவா இருக்க முடியும்? அதை யார்கிட்ட படிக்கிறோன்னு இருக்கு இல்லைங்களா? இவர் வந்து எத்தனையோ சாமிகள், சாதுக்கள், சத்குருகள், யோகிகள், நூற்றுக்கணக்கான ஏக்கர் லேண்டுங்களெல்லாம் வளைச்சி தங்க பேரில் எழுதிக்கிட்டு, கோடிக்கணக்கான பணங்களை மக்கள்கிட்ட இருந்து வாங்கி தங்க பேங்க்ல வச்சுக்கிட்டு, எல்லோருக்கும் சாந்தமா இருப்பது நான் கற்றுக் கொடுக்கிறேன், மன நிறைவா இருப்பதே ஆசிரமத்துக்கு வாங்கன்னு சொல்லுகிற போலி சாமியார் கிடையாது இவர். இவர் பாருங்களேன், ஏன்னா அதில் உண்மை என்ன, அந்த மாதிரி குருக்கள் அவங்களுக்கு சாதுக்களுக்கு அவங்களுக்கே இல்லை. ஆனால் இந்த மனுஷன் அந்த பிரசங்க வாயில் வார்த்தைகளில் சொல்லாமல் தன்னுடைய சூழ்நிலையின் மூலமாக மன நிறைவு நான் என்னன்னு எடுத்து காட்டுறார். பாருங்களேன், இந்த பயங்கரமான சிறை சேதத்தில் ஒரு மன நிறைவு, திருப்தியோடு எப்பொழுதும் சந்தோஷப்படுகிற, எல்லா மனிதர்களோடு சாந்தமாக இருக்கிற, எந்த கவலையும் இல்லாத ஒரு மாபெரும் மனிதனை பார்க்குறேங்க. பரிசுத்தாவினுடைய ஞானம் ஜீனியஸ் பாருங்களேன். நம்ம கடைசியில் லெட்டர் எழுதும்போது, கொஞ்சம் கிறுக்கி கிறுக்கி விடுவோம், முடிச்சிடணும் அப்படி. அந்த மாதிரி தான் இவர் கடைசியில் கிறுக்கி விட்ட ஒரு காரியம், நீங்கள் அனுப்புனீங்களே கிஃப்ட்டு அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம். உலகத்தில் இந்த மாதிரி ஒரு எழுத்து இருக்கா யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ இலக்கியம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இலக்கியம் சும்மா கடைசியில் கிறுக்கி விட்டு தூக்கி போட வேண்டிய ஒரு பிஎஸ் அந்த போஸ்கிரிப்ட் காரியத்தில் இத்தனை தங்க புதையலான சத்தியங்கள் இருக்குது பாருங்களேன். அதனால தாங்க இது தேவனுடைய வசனம். சாட்சாத் தேவன் எழுதின வார்த்தை இது. எத்தனை அதிசயம் இருக்குது. அவர் அந்த நிருபத்தை முடிக்கும் போது பிலிப்பியர் தாங்கள் அனுப்பித்த அந்த ஈவுகளுக்கு அவர் நன்றி செலுத்துகிற விதம் பாருங்களேன். நான் மிகவும் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டேன். நாங்கள் அனுப்புனதுக்கும் கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷப்பட்டதுக்கும் என்னங்க தொடர்பு? ஏன்னா இது சாதாரணமான கிஃப்டாக உங்களுக்கு தெரியலாம், நீங்கள் அனுப்புன உதவியாக தெரியலாம். ஆனால் நான் அதை இயேசு கிறிஸ்துக்குள்ளே எனக்கு இருக்கிற பந்தம், அவர் என் மேலே வச்சிருக்கிற நேசம், எத்தனையோ ஆயிரம் மைல் தூரம் இருக்கிற உங்களை ஏவி இந்த ஈவை என் தேவையை சந்திக்கணும்னு அனுப்புன அவருடைய அக்கறையும் அன்பையும் இதில் நான் பார்க்கிறேன். அதனால் மிகவும் ஆத்மீக விதத்தில் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு குறைச்சல்னால இந்த சந்தோஷம் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இதை அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் ஒரு பாடத்தை படித்தேன். என்ன பாடம்? தெய்வீக மன நிறைவு, மன ரம்யம். அந்த ரம்யம்ன்ற வார்த்தை நல்லா தான் இருக்குது, மன ரம்யம். பவுல் எப்படி படிச்சிங்க பவுல் அப்படின்னா, நம்ம போன வாரம் பார்த்தோம் அதனோட முதல் ரகசியம் பராமரிப்பில் முழு நம்பிக்கை. இல்லைங்களா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்முடைய நன்மைக்காக, தேவனுடைய மகிமைக்காக அவர் அமைச்சு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார நிலைமை, நம்முடைய குடும்ப உறவு, மனைவி, பிள்ளைகள் எல்லாமே அவருடைய ஞானத்தினால், எல்லையற்ற ஞானத்தினால் அமைக்கப்பட்டதுன்ற ஒரு நம்பிக்கை தான் முதல் ரகசியம். இல்லைங்களா, எல்லாத்து பின்னாடி பராமரிப்பு, தேவனுடைய பராமரிப்பை பார்க்கறது. இந்த விசுவாசம் தான் அவருக்கு இந்த பராமரிப்புன்ற வார்த்தை அந்த வசனங்களில் இல்லைனாலும் அந்த 11:12 அவர் சொல்றதுக்கு காரணமே அந்த நம்பிக்கை இருக்கிற ஒரு மனுஷன் தான் சொல்ல முடியும். 11 என்ன சொல்றாரு? நான் வச்ச இடத்துல குறைஞ்சி இருந்தாலும் சரி, நிறைவா இருந்தாலும் சரி, திருப்தி யார் தான் சொல்ல முடியும்? பராமரிப்பில் நம்பிக்கை இருக்கிறது தான் சொல்ல முடியும். 12 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, சூழ்நிலைகள்னால் என்னுடைய மனநிறைவு மாறுறதில்லை, மாறக்கூடிய சூழ்நிலையினால் என்னுடைய மனநிறைவு பாதிக்கப்படுவதில்லை, என்னுடைய மனநிறைவு சூழ்நிலையில் கடந்தது. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ், மை கண்டென்ட்மெண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ், சூழ்நிலைகளை விட கடந்தது என்னுடைய மனநிறைவு. 12 வசனத்தில் அதான் சொல்கிறார், நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன நிறைவா இருக்க கற்றுக்கொண்டேன். ஓகே பாஸ்டர், இதெல்லாம் நல்லா போன வாரம் சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப உற்சாகத்தோடு போனோம், கேட்டோம், மகிழ்ந்தோம், உற்சாகத்தோடு நாங்கள் பயன்படுத்தலாம், ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வீட்டுக்கு போனோம். ஆனால் நாங்கள் போய் நாங்கள் இன்னொரு சத்தியத்தை கண்டுபிடிச்சோம். என்ன நாங்கள் கண்டுபிடிச்ச சத்தியம்? மன நிறைவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், முடியாத காரியம். அதை தான், அந்த சத்தியத்தை தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை வந்திருக்கலாம். நாங்கள் போய் ட்ரை பண்ணாங்க பாஸ்டர், ஆனால் என்ன ஆச்சு? 101 காரியங்கள் புயல் மாதிரி வருது. எங்கே மனநிறைவாக இருக்கிறது? அந் நினைவாக இருக்கலாம் தான் போனேன். என்னன்னா எனக்கு நிறைவில்லாத மாதிரியே பேசுகிறாங்க, செய்கிறாங்க, சூழ்நிலைகள் வருது. நான் இது எப்படின்னா நம்ம ரத்தத்தில் ஒட்டி இருக்குங்க பாஸ்டர். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு விரோதமாக அதுக்கு நிறைவாக இருக்கிறதுக்கு எனக்குள்ள பலன் இல்லை. திடீர்னு கோவப்பட்டுறேன், திடீர்னு மன நிறைவை இழந்துடுறேன், எனக்கு அதுக்கு சமாளிக்கிற சக்தி இல்லை. நான் என்ன செய்வது? பராமரிப்பு வெளியில் கொண்டு வர காரியங்களை தாங்குற, இதெல்லாம் என் தேவன் நன்மைக்குன்னு நினைக்கிற பலன் எனக்குள்ளே இல்லையே. ஒருவேளை அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், சில சாக்குங்க நம்ம கற்றுக்குவோம். ஒருவேளை பவுல் வந்து அவர் வந்து அப்போஸ்தலனாக இருப்பதனால் சில பேர் சொல்லுவாங்க, அவரே வேறு மெட்டீரியல், அவரே வேறு ஆள், அவர் அன்னியன், அவர் ஏலியன், அவர் அதனால் அவர்னால் முடியும். தாமஸ் வாட்ஸன் 16வது நூற்றாண்டில் இருந்தார். நம்ம எந்த நூற்றாண்டில் இருக்கிறோம்? 20வது நூற்றாண்டு கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கிறோம். நம்மலாம் நிறைவாக இருக்க முடியுமா? நம்ம இப்படி தான் அழிச்சு உழைச்சி மன உளைச்சலுக்கு உள்ளாகி இப்படியே மன நிறைவு இல்லாமையே அற்ப ஆயுஸில் போகிறதுக்குன்னு இருக்கிறோம். நம்மலாம் அப்படி இருக்க முடியாதுன்னு நீங்கள் வந்துருக்கலாம். இது முடியாதுங்க பாஸ்டர், இது மன நிறைவாக இருக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் ஒருவேளை அப்படி ஒரு முடிவில் வந்திருந்தா, அந்த நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய 2வது பிரசங்கத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுங்க. ஓகே, ஏன்னா இன்றைக்கி நம்ம மனநிறைப்பின் 2வது ரகசியத்தை பற்றி படிக்க போகிறோம். 2வது ரகசியம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இந்த மனநிறைவுக்கு நமக்கு உள்ளுக்குள்ள பலன் எங்கேருந்து வருகிறது? ஓகே, 2 ரகசியங்கள் தாங்க ப்ராடாக மன நிறைவு. இது ரெண்டை நல்லா படிச்சுக்கிட்டோன்னா, இது 2 ரெக்கைகள் மாதிரி இதை விரிச்சுக்கிட்டு சூழ்நிலைகளுக்கு மேலே பறந்து கடந்து நம்மளால் வாழ முடியும், மன நிறைவாக வாழ முடியும். ஒரு கழுகு போல் எத்தனை அலமோதுறாங்க உலகத்தில், அந்த கழுகு ரெண்டு ரெக்கைகளில் பறந்து அதுக்கு மேலெல்லாம் பார்த்துக்கிட்டு எவ்வளோ சமாதானமாக இருக்கு. அந்த மாதிரி நம்மளும் இருக்க முடியும், சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாதவர்களாக நம்ம இருக்க முடியும். எப்படிங்க? இந்த ரெண்டு, முதலாவது ரகசியம் பிஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி எதுக்கு? தேவனுடைய வெளியில் நடக்கிற எல்லா பராமரிப்பு, த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் அவுட் சைட். எஸ், த ஸ்ட்ரென்த் ஆஃப் கிரைஸ்ட் இன்சைட். வெளியில் பராமரிப்பு, தேவனுடைய பராமரிப்பு செயல்கள் வெளியில், கிறிஸ்துவுடைய பலன் எனக்குள்ள. இது ரெண்டு ரெக்கைகள் தான், இது ரெண்டு ரகசியங்கள் தான் மனநிறைவாக வாழ்கிறதுக்கு. ரெண்டு இரண்டு ரெக்கைகள். இந்த மனநிறைவுன்னு வர்றது வந்து வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே, வெளியில் நடக்கிற எல்லாமே தேவனுடைய பராமரிப்பின் கட்டுப்பாடுக்குள்ள இருக்குன்ற நம்பிக்கை மாத்திரம் இல்லை, இது எல்லாத்தையும் சமாளிக்க அணுகக்கூடிய கிறிஸ்துவுடைய வல்லமை எனக்குள்ள தேவன் கொடுக்கிறாரு. அதை அனுபவிக்க முடியும் என்றத உணர்ந்து அதை அனுபவிக்கிறது மூலமாக தான் மன நிறைவு வருகிறது. பாருங்க, அதான் 13வது வசனத்தில் சொல்றார். அடுத்ததாக, இதெல்லாம் எப்படிங்கப்பா உங்களால செய்ய முடியுது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படிங்க மன நிறைவாக இருக்கிறதுக்கு? பலம் இல்லைங்க, ரொம்ப வீக் ஆயிடுறோம், கோபம் வந்துடுது, கசப்பு வந்துடுது. பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. என்னை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க, நான் ஒரு அந்நியன்னு நினச்சிக்கிறாதீங்க. உங்களை மாதிரி மனுஷன் தான், 1001 கணக்கான பலவீனங்கள் எனக்கும் இருக்குது, போராட்டங்கள் எனக்கும் இருக்கிறது. ஆனால் நான் படிச்சுக்கிட்டேன், நான் கற்றுக்கொண்டேன்னு சொன்னது தேவனுடைய பராமரிப்பின் பாடத்தோடு. நான் இன்னொன்று ஒன்று கற்றுக்கிட்டேன், என்ன? கிறிஸ்துவுடைய பலன், ஒரு உள்ளார்ந்த பலனை பெற்று அதை அனுபவிப்பதை நான் கற்றுக்கொண்டேன். அதனால தான் என்னால் இப்படி இருக்க முடியுது. இந்த அருமையான வசனத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். என்ன சொல்கிறாரு இந்த வசனம் நம்ம மனசில் இன்னைக்கு போகும்போது? நம்மெல்லாம் இங்கே ஏன் கூடியிருக்கிறோம்? ஆண்டவர் நம்மளோடு என்ன பேச போகிறாரு இன்னைக்கு? இந்த இடத்த விட்டு போகும்போது நான் தனிப்பட்ட விதத்தில், நான், ஆமாம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வசனமாக உங்கள் காதில் ஒழிச்சுக்கிட்டே, உங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே, ஆர்வப்படுத்திக்கிட்டே இந்த இடத்த விட்டு போகணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்ற ஆர்வத்தோடு. என்னதான் என் வாழ்க்கையில் சூழ்நிலை இருக்கட்டும், பராமரிப்பு என்னதான் எங்கே வச்சிருக்கட்டும், ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் மூலமாக என் சோர்வுகளையும், என்னுடைய கவலைகளையும், என்னுடைய முறுமுறுப்பையும் மேற்கொள்ள, ஜெயம் கொள்ள எனக்கு வல்லமை உண்டு. நீங்கள் நம்புறீங்களா? எவ்வளோதான் பழக்கம் இருக்கட்டும், நம்மெல்லாம் புலம்புற ஜாதியிலேருந்தே பிறந்து வந்தவங்க, மனநிறைவு இல்லாத குடும்பத்திலேயே வளர்ந்து, அந்த கலாச்சாரத்திலேயே வளர்ந்து, அப்படியே நம்ம ரத்தத்தில் தான் ஊறியிருக்கு. ஆனால் அதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன் நமக்கு உண்டு என்பதை நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். அதை இந்த வசனத்தை மூணு தலைப்பில் புரிஞ்சுக்கலாம். ஒன்று, இந்த பலத்தினுடைய அளவு, த எக்ஸ்டென்ட் ஆஃப் தி ஸ்ட்ரென்த், the source of the strength, the object of the strength. இந்த பலத்தினுடைய அளவு, இந்த பலத்தினுடைய மூலம் நமக்கு எங்கேருந்து வருது, இந்த பலத்தினுடைய பொருள் யாருக்கு வருது, இது பாருங்களேன். இந்த பலத்தினுடைய அளவு என்ன, எது என்ன செய்யலான்றார் பவுல், எதை செய்யலான்னு? எல்லாவற்றையும். அப்படின்னா என்னங்க எல்லாவற்றையும்? நம்ம ஒரு வேலை வேடிக்கையாக பவுல், அப்போ எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும்னா ஏங்க இந்த ஜெயிலில் தப்பிச்சு போங்களேன் பார்ப்போம், இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த செய்வுலாம் அடிச்சு போட்டு போங்களேன், இல்லை ஒடிச்சுட்டு போங்களேன் அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்கிறார், அநேக காரியங்கள் பவுல்னால் செய்ய முடியாது இல்லைங்களா. இப்போ யூதர்கள் அந்த பிலிப்பிய சபையை தடை பண்ணுறதெல்லாம், கெடுக்கிறதெல்லாம் நிறுத்த முடியலை. நம்ம இந்த வசனத்தை தவறாக புரிஞ்சுக்கக்கூடாது. சில பேர் வந்து எந்த முடியாத காரியத்துக்கும், எந்த தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாம் செய்ய முடியும்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. அது ராங், அது இங்கே சொல்லலை. பவுல் வந்து எனக்கு சர்வ வல்லமை இருக்குன்னு அவர் சொல்லலை, என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார், அந்த சந்தர்ப்பத்தில் மன நிறைவை பற்றி பேசிட்டு வர்றாரு. அவர் என்ன சொல்கிறார்னா, தேவன் எனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலையும் நான் செய்ய முடியும். எல்லாம் தேவன் கட்டளையிட்ட காரியங்கள், என் வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், பராமரிப்பு எங்கே எங்கே வச்சுருந்தாலும், அதை எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும். பாருங்களேன், கடவுள் என்னை அவருடைய ராஜ்யத்தின் சேவையில் அழைத்து செய்ய சொன்ன காரியங்களை எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்துக்குள்ள எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். எல்லாம் முடியாத காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை பற்றி இந்த வாக்கு தத்துவம் பயன்படுத்தக்கூடாது. இந்த சூழ்நிலையில் நான் ஜெயிலில் இருக்கிறேன், இந்த ஜெயிலில் இருந்தாலும் தேவன் மன நிறைவாக இருக்கணும்னு நான் விரும்புகிறாரு. ஆகவே தேவனுடைய பிள்ளையாக சமாதானத்தோடு அவருடைய ஐக்கியத்தோடு என்னால் அவருடைய பலத்தினால இருக்க முடியும். இப்போ மாத்திரம் இல்லை, அவர் 12வது வசனத்தில் பாருங்களேன், இதுக்கு தொடர்ச்சி, இதை கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும். எதனால் இது சொல்கிறார், சும்மா வசனங்களை எடுத்து வீணாக பயன்படுத்தக்கூடாது. 12வது வசனத்தில் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் எல்லாவற்றிலையும் பட்னியாக இருக்கவும் நிறைவாக இருக்கவும், அது எல்லாவற்றையும் சொல்லுவோம், அந்த எல்லாவற்றையும் தேவனுடைய பராமரிப்பில் செழிப்பு வந்தாலும் தாழ்ச்சி வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் உயர்வு வந்தாலும் என்னால் மன நிறைவாக இருக்க முடியும். அதுதான் எல்லாவற்றிலும் அவர் பிரத்யேகமாக இங்க மன நிறைவை பத்தி பேசினாலும் எல்லா கிறிஸ்தவ கடமையும் தேவனுடைய சித்தத்துக்குள்ள இதை அடக்கலாம். ஏன்னா கடவுள் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நம்மளால எல்லா சூழ்நிலையிலையும் செய்ய முடியும். எல்லா கிறிஸ்தவ கடமைகள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா என்னால் இருக்க முடியும். இந்த பலம் எனக்கு கொடுக்கிற பலம் என்ன செய்யுது, எல்லா கடமைகளையும் என்னால் செய்ய முடியும். ஒரு லிஸ்ட்டு போட்டோன்னா கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் நான் சந்தோஷமாக இருக்க முடியும், எல்லா மனிதர்களோடு சாந்தமாக இருக்க முடியும், கவலையற்று இருக்க முடியும், தேவனை முழு இதயத்தோடு நேசித்து பிறர்களை என்னை போல நேசிக்க என்னால் முடியும், என் மனைவியை கிறிஸ்து என்னை நேசி சபையை நேசிக்கிற மாதிரி என் மனைவியை நேசிக்க முடியும், புருஷர்களை மனைவிகளாக இருக்கிறவங்க கிறிஸ்து கர்த்தருக்கு கீழ்படுகிற மாதிரி புருஷர்களுக்கு கீழ்படிய முடியும், என்னால் முடியும். இந்த பலத்தினால் இடைவிடாமல் ஜபிக்க முடியும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்படிய முடியும், வேதத்தில் வல்லவர்கள் ஆக முடியும், ஆவியில் நிறைய முடியும், தேவனுக்கு ஜீவபலியாக வாழ முடியும், நமக்கு நியமித்த ஓட்டப்பந்தயத்தை ஓட முடியும், பாவத்தை கொல்ல முடியும், தேவனுக்காக வாழ முடியும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ஆண்டவர் அவர் வார்த்தையில் நமக்கு கட்டளைட்டு எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். இந்த பலத்தினால் ஐ கேன் டூ எல்லா சூழ்நிலையிலையும் செய்ய முடியும். அதை தாங்க பவுல் சொல்கிறார். ஓகே, அதனோட அளவை நம்ம பார்க்குறோம். எக்ஸ்டென்ட், சும்மா கண்டதையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் அதனோட அளவு, த ஸ்கோப் ஆஃப் தி ஸ்ட்ரென்த். ஓகே, ரெண்டாவது, இது என்னோட மூலம் எங்கேருந்து வருது இந்த பலன், என்னை பலப்படுத்துகிற எங்கேருந்து வருது, கிறிஸ்துவினாலே. அதான் இதனோட சோர்ஸ், கிறிஸ்துவினாலே. பவுல் கிறிஸ்துவன்றதுக்கும் நம்ம கிறிஸ்துவன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நம்ம தேவையில்லாமல் இப்போல்லாம் ஊரில் கண்டதுக்கும் பிரைஸ் தள்ளாட் பிரைஸ் தள்ளான்னு அப்படி இல்லை அவர் சொல்கிறது. அவர் கிறிஸ்துவன்னும் போது கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த பணியில் தன்னுடைய மகிமைப்படுத்த நிலையிலிருந்து அவர் யோசித்து சொல்கிறார். இதே கிறிஸ்துவை பற்றி 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் தேவன் அவரை எல்லா நாமத்துக்கு மேலாக நாமத்தவே உயர்த்தி அவருக்கு சூட்டி, கொலோசியரில் அவரை பற்றி சொல்லும்போது அவர் மரித்தோரிலிருந்து முதல் பலனாக உயிரோடு எழுந்து சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. உயர்ந்து கிறிஸ்துவாக மத்தியஸ்தராக எல்லா பரிபூர்ணத்தோடு இருக்கிற அவர் தான் என்னுடைய சோர்ஸ். அவர்கிட்ட இருந்து தான் வருது எனக்கு ஸ்ட்ரென்த். வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறதுன்னு இருக்கிற தேவன். அதே கொலோசியர் 2:9 சொல்றாரு, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமா இருக்கிறது. அவர் தான் அந்த பவர் சோர்ஸ், அவர் தான் எல்லாக்கு தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தினுடைய பொக்கிஷ வீடா எனக்காக வச்சிருக்கிறவர் அவர் தான். அங்கிருந்து வருது எனக்கு பலன். ஏன் அவருக்கு அந்த பரிபூர்ணம் கொடுக்கப்பட்டுச்சு, அவர்கிட்ட இருந்து கிருபை மேல கிருபை நாம் பெற்று வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது இல்லைங்களா. அதான் என்னுடைய பலன். எபேசியர்லயும் அவர் சொல்றாரு, நம்மளை உள்ளான மனிதன்ல வல்லமையா பலப்படுத்துகிறவர் அவர்தான். எந்த கிறிஸ்து என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னார். ஒரு கொடி எப்படி செடியில் இணைந்திருக்கிறதோ அந்த மாதிரி என்கிட்ட இணைந்திருக்கிற உறவில் இருந்தால் தான் ஏதாவது உங்களால் செய்ய முடியும். அதை எவ்வளோ அடித்து சொல்லி கொடுத்தாலும் நம்ம ஒண்டி படிச்சுக்க மாட்டோம். நான் போய் நண்டுக்கிட்டு நான் செஞ்சிருவேன்னு நான் நினைக்கிறோம், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். பவுல் என்ன சொல்கிறாரு, அந்த சோர்ஸ்லேருந்து தான் என்னால் எல்லாம் செய்ய முடியும். அவர் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டார். பவுல் இங்கே என்ன சொல்கிறார், அதுக்கு அவர் அந்த அவர்கிட்ட நிலைத்திருக்கும் போது நம்மளால் எல்லாம் செய்ய முடியும். ஓகே, அதோட மூலத்தை பார்க்குறோம். இதனோட ஆப்ஜெக்ட் யாருக்குங்க இந்த பலன், இத்தே பெரிய உயர்த்தப்பட்டவர் யாரை பலப்படுத்துகிறாரு, என்னை பலப்படுத்துகிற என்னை. அவர் வந்து தேவதூதர்களை இல்லை, திட்டங்களை இல்லை, நிறுவனங்களை இல்லை, உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுமா? த ஆப்ஜெக்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் மினிஸ்ட்ரி, கிறிஸ்து பலப்படுத்துகிற பொருள்கள் யாரு? உங்களோ நான், நீங்களோ நானோ, என்ன குட்டி என்ன? அவர் என்ன அந்த வார்த்தை பயன்படுத்துறது, ஒரு பிரசன்ட் டென்ஸ், அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம், மணிக்கு மணி, நாளுக்கு நாள் என்னை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிற கிறிஸ்துவினால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். ஓ, நம்ம இந்த ரகசியத்தை தாண்டி நம்ம படிச்சுக்கிட்டோன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்? நான் ஒரு அனுபவிச்சு, ஒரு அனுபவத்தோடு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து அநேக நேரத்தில் ஒரு போர் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மெயின் காரணம் கிறிஸ்து எவ்வளவு பொக்கிஷமானவர், ரெண்டாவது என் வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் அவர் எவ்வளவு ஈடுபாடோடு இருக்கிறாருன்றத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்களேன், அநேக பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்து என்ன கடந்த காலத்தில் செஞ்சார், ஃபியூச்சரில் நம்ம என்ன செய்ய போகிறார், அவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ என்ன செய்கிறாருன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேன், அது அனுபவிக்கவும் மாட்டேன்றாங்க. இப்போ என்ன செய்கிறார் இயேசு, அதை நம்ம அனுபவிக்கிறோமா? விசுவாசத்தில் அதை உணர்றோமா? ஒவ்வொரு போன வாரம் உணர்ந்துருக்கீங்களா கிறிஸ்து என்ன செஞ்சுதா இருக்காருன்னு? அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, அற்புதமான பாடம். பவுல் அதை படிச்சுக்கிட்டதுனால தான் ஒவ்வொரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, ஒவ்வொரு க்ஷணமும் நொடியும் என்னை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிற கிறிஸ்துனால தான்யா அதெல்லாம் என்னால் சாதிக்க முடிஞ்சிச்சு. முடியாதுன்னு நம்ம ஒப்பாரி வச்சு வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த பலத்தை நம்ம அனுபவிக்கிறது இல்லை. எப்படிங்க பாஸ்டர் இதை அனுபவிக்கிறது? ப்ராக்டிக்கலாக அதான் நம்ம இந்த லேவியராமல் படிச்சுட்டு வரோம். கிறிஸ்துடைய ஐப்ரீஸ்லி அளப்பரிய ஆசாரிய பணி இன்றைக்கும் நமக்காக நடந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த பணி நம்முடைய பெரிய பிரச்சனை என்ன? நம்ம எவ்வளோதான் வெளியில் ரொம்ப பலசாலிகளாக நின்று தோற்றம் அளித்தாலும் நம்ம எல்லோரும் தலையிலிருந்து கால் வரைக்கும் வெறும் பலவீனம் நிறைஞ்ச மக்கள். நம்ம வாழ்க்கைய பலவீனம்தான், பலவீனம் பலவீனம். காலையில் எந்திரிச்சா ஜபம் பலவீனம், வேத அறிவு பலவீனம், நம்முடைய கீழ்ப்படிதல் பலவீனம், நம்முடைய ஆராதனை பலவீனம், எல்லாமே நம்ம குடும்பத்தில் பலவீனம், வெளியில் பலவீனம். யோசிச்சு பாருங்களேன், நல்லது செய்கிறதுல பலவீனம், பாவத்தை கொள்ளுறதுல பலவீனம், விசுவாசம் பலவீனம், எல்லாமே பலவீனம் தான். ஆழமான விதத்தில் நம்மளை விவரிக்கணும்னா பலவீனமான மக்கள் தான் நம்ம, இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன், வீட்லேயும் பலவீனம், எல்லாத்துலேயும். அந்த ஒரு நாளைக்கு இப்போ இன்னைக்கு சண்டே வந்திருக்கோம், நாளைக்கு மண்டே ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது? பலவீனத்தோடு தான் ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்களேன், ட்ரக்ஜரி லைஃப்னும் போது, ருட்டீன் லைஃப். நம்ம வாழ்க்கையே ஒரு வரலாறாக எடுத்தோன்னா ஆயிரக்கணக்கான பலவீனங்களை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான். ஓகே, இப்போது ஒன்று படிக்கிறோம். இன்றைக்கி நம்ம நானே நிறைவை பற்றி படிக்கிறோம், நாளைக்கு போக போகிறோம். போகும்போது என்ன ஆகுது? மண்டே ஏதோ ஒரு தப்பாக கேள்விப்படுறோம், இல்லை யாரோ ஒன்று பேசுகிறாங்க நமக்கு. பலத்தோடு நம்ம மனநிறைவாக இருக்குவோமா? இல்லை, நம்ம பலவீனங்களை வெளிப்படுத்துகிறதுல முறுமுறுத்துறோம், திட்டிடுறோம், கோபத்தை சமாதானத்தை இழந்துடுறோம், திடீர்னு பலவீனம் வெளிப்பட்டுருது, ஏதோ ஒன்று சொல்லிடுறோம், கசப்படைஞ்சிடுறோம், போச்சு பலவீனம். அந்த பலவீனம் அப்படி வெளிப்பட்ட உடனே என்ன ஆகிடுது? ஐயோயோ, நம்ம தப்பு இப்போதானே சொல்லி கொடுத்தாரு பாஸ்டர், நிறைவாக இருக்கணும்னு, தப்புன்னு மத்தியானத்துக்குள்ளே இப்படி ஆகிட்டோமே நம்ம அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு நமக்கு வருது. குற்ற உணர்விலேயே வாடிக்கொண்டு ஒரு கில் ட்ரிப்னு வாங்க, அந்த குற்ற உணர்வு ட்ரிப்பிலேயே போகிறது, ரெண்டு நாள், மூணு நாள், ஒரு வாரம் அந்த ட்ரிப்பிலேயே போயிட்டு, இப்படி ஆயிடுச்சே, இப்படி பேசிட்டோமே, அப்படி பேசிட்டோமேன்னு பலவீனம். கடவுள் கோபமாக இருப்பார், கடவுளுக்கு பிரியமாக நம்ம வாழ முடியாது, ஒருவேளை நம்மளால மனநிறைவே இருக்க முடியாது போலன்னு அப்படியே பலவீனத்திலேயே வாடி அப்படியே தான் பலவீனம், இன்னும் கொஞ்சம் பலவீனம், இன்னும் கொஞ்சம் பலவீனம். இதான் இதான் நம்ம வாழ்க்கை வரலாறு. 10-20 வருஷம் எடுத்து பார்த்தோம்னா இது படிச்சிங்களே என்ன ஆச்சு? போனோங்க, ப்ராக்டிஸ் பண்ணலான்னு தான் போனோம், ஆனால் பலவீனம் வந்து விட்டுட்டோம், பலவீனம் வந்து விட்டுட்டோம். என்ன அதிசயம்! அப்போ ஏற்பட்ட பலவீனத்தில் மூழ்கி இருக்கிற மக்களுக்கு பவுல் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து. எபிரேயருக்கு எழுதினவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நமக்கு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? நம்முடைய பிரச்சனை என்னன்னா, இந்த பலவீனமிலேயே மூழ்கி இருக்கிறதுனால தான் மேலே பார்க்க மாட்டேன்றோம், மேலே பார்க்க மாட்டேன்றோம், கீழே கண்களை ஏறெடுத்து பார், உனக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் எப்பேற்பட்டவர், சுத்தமானவர், பரிசுத்தமானவர், எல்லாம் கடந்தவர். மோசே ஆரோனை விட பெரியவர். தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள இருக்கிறது. சர்வ வல்லமை. அதெல்லாம் கேட்டவுடனே நமக்கு பயம் வருது. ஐயோ, அவர்கிட்ட நம்ம எப்படி போறது? பலவீனமான ஆளு. அவர் 4:15 என்ன சொல்றார் பாருங்களா. நீங்க வந்த பைபிள் எடுத்துக்கலாம். 4:15 நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து எப்படி பலப்படுத்துறாருன்னு பார்த்துட்டு வரோம்.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல்.
வா, அங்க பாருங்களா, இவ்வளோ பெரியவர், பரிபூர்ணம் உள்ளவர் எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன இல்லைன்னு சொல்றோம் பாருங்க. ஓடிடாதீங்க அவர்கிட்ட இருந்து பயந்துகிட்டு. அவர் என்ன இல்லை தெரியுமா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதவராய் இல்லை அவரு. நீ மண்டே நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும், மண்டே காலையில் என்ன நடக்கும், மத்தியானம் என்ன, நீ எவ்வளோ பலவீனமாக உழுந்த, அதெல்லாம் தெரியாதவர், அதை பார்த்து அறியாதவரா இல்லை அவர். டிஸ்கனெக்டடாக பரலோகத்தில் உட்கார்ந்து இல்லை, ரொம்ப ஈடுபாடாக வாழ்க்கையில் இருக்கிறார். வளர்க்குற ஒவ்வொன்றிலையும் ரொம்ப ஈடுபாடாக இருக்கார். எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கிறார்னா பரிதபிக்கிறவராக இருக்கிறார். பரிதபிப்புனா என்ன வார்த்தை? உன்னோடு பாடுபடுறவராக, உன் தோளுக்குள்ள வந்து உன் இதயத்தில் ஃபீல் பண்ற ஒவ்வொரு ஃபீலிங்கும் ஃபீல் பண்றவராக இருக்கிறார். நீ எவ்வளோ பலவீனத்தில் போராடுற கஷ்டப்படுறவராக இருக்கிறேன்னு அவர் உணர்றாராம். தெரியும் அவருக்கு. பாருங்களேன், ஐயோ இப்படி மனநிறைவை பற்றி படித்தோமே, இதை விட்டுட்டோமே, நம்ம இப்படி சொல்லிட்டோமேன்னு பரிதபித்து நீ ஃபீல் பண்ணுறத அவரும் ஃபீல் பண்ணுறார். நீ உடற ஒவ்வொரு பெருமூச்சம், ஒவ்வொரு ஏமாற்றமோ, ஒவ்வொரு களைப்போ, வலியும் தெரிஞ்ச பரிதபிப்போடு உணர்ற அவர் பாதிக்காமல் இல்லை. அவர் உணர்றார், அவர் அறிகிறாரு, தெரிகிறாரு. அந்யோன்ய பரிதபிப்போடு அனுதாபத்தோடு பார்க்கறது மாத்திரம் இல்லை, அடுத்தது என்ன சொல்கிறாரு அதை பற்றி அவர் ஏதாவது செய்ய முடியும். அவர்னால அந்த சூழ்நிலையே மாற்ற முடியும். அவர்னால பாருங்களேன், அதான் பெட்ரு. ஏன் அந்த சூழ்நிலையில உன் பரிதபித்துல உன் பலவீனத்துல உன்னை சந்திச்சு உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர். பாருங்களேன், அதான் அவர் சர்வ வல்லமையில முற்று முழிய ரட்சிக்கிற ஆசாரியரா இருப்பதுனால எப்படி அவர் ரட்சிக்கிறாருங்க, எப்படி பலப்படுத்துறாரு? உனக்கு இப்படி ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு, அவர் ஏதாவது செய்ய முடியும் பலவீனங்களை குறித்துன்னு நினைக்கும் போது நீ நம்பிக்கையோடு அவர்கிட்ட வந்தா வந்தீனா அந்த வசனம் தொடர்ந்து படிங்க.
எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமா இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம்.
ஓகே, பிராக்டிக்கலா நான் சொல்றேன். ஓகே, நாளைக்கு போறோம், மனநிறைவா இருக்குல்ல, நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒரு கோபம் திட்டோம், கசப்படைஞ்சிட்டோம், என்ன பண்றது? திடீர்னு சோர்படைஞ்சு ஒரு கில் ட்ரிப்பில் போயிடாம திடீர்னு, ஐயோ இது தெரியுமே என் பிரதான ஆசாரியருக்கு, நான் இப்படி பேஜார், நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேன், பலவீனம் அடைஞ்சிட்டேன்னும் போது அவர்கிட்ட நம்பிக்கையோடு போய் என்ன கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர், என் பலவீனத்தை காமிச்சிட்டேன் ஆண்டவர், என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னு ஆண்டவரே, நீங்கள் போகும்போது ஒரு க்ஷணம் அவர்கிட்ட போகும்போது என்ன நடக்குது, அந்த ஸ்பிளிட் செகண்டில் உடனடியாக நமக்கு கிடைக்கிறது என்ன, இறக்கம் கிடைக்கலாம். இட்ஸ் ஓகே, இறக்கும். குற்ற மனசாட்சியை ரிலீவ் பண்ற ஒரு ஒரு நிம்மதி கிடைக்குது. ஓகே, தப்பு பண்ணிட்டோம், ஆனா எனக்கு இறக்கத்தை கொடுத்தார். ஓகே, பரவாயில்ல, பலவீனம் அதோடு நிக்கிறது இல்ல, பரவாயில்ல, மன்னிச்சு விட்டது மாத்திரம் இல்ல, அடுத்த செகண்டே நீ அந்த சூழ்நிலையில எப்படி மனநிறைவா இருக்கிற சகாயம் செய்யும் கிருபை உனக்கு கிடைக்கலாம், உன்னை பலப்படுத்துகிற கிருபை கிடைக்கலாம். உன் பலவீனத்துக்கு இறக்கும், உன்னை அந்த பலவீனத்தை மேற்கொண்டு நடப்பதற்கு சகாயம் செய்யும் கிருபை அடுத்த செகண்ட. ஒரு வாரம் அதை பத்தி அவஸ்தை, ஒரு நாளெல்லாம் அதை பத்தி அவஸ்தப்பட வேண்டியதில்லை. ஒரு நிமிஷம் தப்பு செஞ்சுட்டேன், ஒரு நிமிஷம் பலவீனம் வெளிப்பட்டுருச்சு, கோவம் வந்துருச்சு, ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், அந்த செகண்டே தெரியுமே உங்களுக்கு சாமி அப்படின்னு அவர்கிட்ட போகும்போது அந்த அதை மன்னிக்கிற ஒரு இளைப்பாறுதல் மாத்திரம் இல்லை, அடுத்த நிமிஷமே வித்தியாசமாக நடக்கக்கூடிய, வித்தியாசமாக செயல்படக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது வேணுமா வானாவா உங்களுக்கு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், என் பலவீனம் வெளிப்படும் போது அவர்கிட்ட ஓடும் போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். இதை அனுபவிச்சு பாருங்களேன், அற்புதங்க. அடுத்த செகண்டே நமக்கு கிடைக்கிற கிருபை, ஒவ்வொரு நேரமும் அவர்கிட்ட ஓடும் போது பலவீனம் எவ்வளோ வாட்டி வெளிப்படுது, எப்போ பாரு வெளிப்படுதுன்னா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு, அந்த நிமிஷம்லாம் அவர்கிட்ட போகும்போது வித்தியாசம் ஒரு ஆரம் ஓட வேண்டியதில்லை. வித்தியாசமாக நடக்கிற கிருபை, வித்தியாசம் இப்படி தானே நடந்தாரியா? இப்போ திடீர்னு அப்படி வித்தியாசமாக நடக்கிற கிருபை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் என்னால் எல்லாம் செய்ய முடியுங்க. பலவீனத்தில் முழுகி இருக்கிற நான், அந்த பலப்படுத்துகிற ஆப்ஜெக்ட், அவருடைய பலப்படுத்துகிற ஊழியம் யார் மேலே நடக்குதான்? என்னை பலப்படுத்துகிறேன், நான் தான் அவரை பலப்படுத்துகிற பொருள். என்னை பலப்படுத்துறாராங்க, பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் என்னை பலப்படுத்துகிற இந்த வித்தையை நம்ம கற்றுக்கும் போது என்ன த்ரில்லுங்க வாழ்க்கையில். நான் அந்த பிரதான ஆசாரியரை பற்றி நம்ம படிச்சுட்டு வரோம். கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, ஜபத்தில் போகும்போது, எனக்கு அப்படிலாம் இப்போ அப்படித்தான், அவர் முதல்ல போகும்போது அவர் பார்க்குறோம், எப்பேற்பட்டவர், அவர் ரெண்டு காலை பார்க்குறோம். அவர் என்ன மாதிரி மனுஷன், அவர்கிட்ட போகிறோம், என்ன மாதிரி ரெண்டு கால் இருக்குது. அதுக்கப்புறம் அவருடைய துணி ஒயிட் லென்னு பார்க்குறோம், முழுசாக சுத்தம் உள்ளவர். என்ன மாதிரி இல்லை, அவர் என்ன மாதிரி குற்றமோ இல்லை, அவர் முழுசாக சுத்தம் உள்ளவர். அதுக்கப்புறம் அவருடைய ப்ளூ ஸ்கை ப்ளூ ரோபை பார்க்குறோம். பரத்திலேருந்து வந்த கடவுளுடைய சகல குணங்களும் உடைய, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் உடையவர் இவர். அவர் நெஞ்சை பார்க்குறோம், இப்பேற்பட்டவர் என்ன பண்ணியிருக்கார் பரலோகத்தில், முத்து மாதிரி என் பேரை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இரவும் பகலும் என் கவலை என் பலவீனம் ஏன் இதுன்னு என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரதான ஆசாரி நம்மளை நெஞ்சில் சுமக்கிறார். அவர் தோலில் நம்ம பேரை வச்சிருக்கிற நெஞ்சில் முத்துக்கள் வந்து ஆர்வன் வச்சிருக்கிற மாதிரி நம்மளை சுமக்கிற ஒரு ஆசாரியர். எப்போ பாரு என்னை பற்றி, என் பலவீனங்களை பற்றி பரிதபிக்கிற ஒரு ஆசாரியர். ஏங்க அவர்கிட்ட போகிறதில்லை நீங்கள்? ஏங்க மண்டி சண்டே ஒண்டி அவர் கொடுத்து வச்சுருக்கிறீங்க ஒரு வாழ்க்கையை? ஏங்க மண்டையெல்லாம் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை அழுகி போகுது. ஒவ்வொரு க்ஷணமும் உங்களுக்கு உதவி செய்யணும். பலவீனங்களில், சூழ்நிலைகளில், குடும்பத்தில் கோபம் வரும்போது, வேலையில் வெறுப்பு வரும்போது, எல்லாத்துலேயும் உதவி செய்யறதுக்கு ஒரு பரிதபிக்கிற பிரதான ஆசிரியர் இருக்கும்போது ஏன் அவர்கிட்ட போய் பலவீனத்தில் பலன் கொண்டு நீங்கள் ஏன் வாழ்றது கற்றுக்கல? நம்ம ஏன் பண்ண மாட்டேன்றோம்? பவுல் அதை தானே சொல்கிறாரு, உலக பொருளாதார வெளி காணுகிற உலகத்தில் எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் என்னை உறுதிப்படுத்துகிற, எனக்கு ஆதாரமாக என்னை தாங்கி பிடிக்கிற ஆவிக்குரிய பலன் எனக்கு உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. நம்ம கம்ப்ளீட்டாக வீக்கு தான், ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் பவர் ஹவுஸ்க்கு நான் கனெக்டட் ஆகியிருக்கிறேன். என்கிட்ட அங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதனால எனக்கு பலன் வருது. என் பலன் வந்து என்ன, நான் ஒருத்தர் பவர் ஹவுஸ்க்கு லிங்காக இருக்கிறதுனால எனக்கு பவர் வருது. அதான் என்னுடைய பேட்ரி, வற்ற முடியாத பேட்ரி. அங்கேருந்து பவர் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது, எப்போ என் வாழ்க்கையில் பலவீனம் தெரியுதோ அப்போ வந்து சார்ஜிங் வருது. எப்போ என் வாழ்க்கையில் பலவீனம் தெரியுதோ அந்த பவர் ஆக்டிவேட் ஆகிடுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒவ்வொரு நேரத்துலையும். நான் இப்படி நடக்கவே முடியாது, ஆனால் அவர் பலத்தில் நான் நடக்கிறேன். இப்படி அசாதாரணமான தெய்வீக வல்லமைங்க. எப்பெல்லாம் பலவீனம் பாருங்க, இது பவுல் இன்னும் அருமையாக விளக்குறார். 2 கொரிந்தியர் 12:8 பாருங்களேன், இந்த வித்தையை நல்லா படிச்சுக்காங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதிசயமாக மாறிப்போம். 12:8 அவர் சொல்கிறார், கவனிங்களா என்ன சொல்கிறார். அவருடைய பலவீனம், அவருக்கு என்ன பலவீனம், அவருக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு மாம்சத்தில் முள், அதை போய் ஜபிக்கிறார். ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு 3 வாட்டி ஜபிக்கிறாரு. அதுக்கு பதில் என்ன கொடுக்கிறாரு ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும். ஏன் ஆண்டவரே? பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். உனக்கு பலவீனம் இருக்கும்போது அங்கத்தான்ப்பா என் பலம் ஆக்டிவேட் ஆயிடுது, பூரணமாக விளங்குறது. அதனால அதை தெரிஞ்சுக்கிட்ட நான் என்ன பண்றேன், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். என் பலவீனம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயோ என்னால் முடியலன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்? அப்போதான் கிறிஸ்துவுடைய பலன் எனக்குள்ள வேலை செய்யுது. ஏன்னா ஆசாரியன்கிட்ட போகிறேன், அவர் இறக்கத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, பலத்தையும் கொடுக்குறாருங்க. அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு முரண், ஒரு பாரடாக்ஸ். நம்ம எப்போ பலவீனமோ அப்போதாங்க பலன் நமக்கு கிடைக்குது பாருங்களேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிற பலவீனங்களும் நிந்தைகளும் நெருக்கடிகளிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் என்ன போட்டிருக்கு, பிரியப்படுகிறேன்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ESV, NASB, ஐ எம் வெல் கண்டென்ட். எப்படி பலவீனங்களை குறித்து ரொம்ப திருப்தி எனக்கு, நிறைவு எனக்கு, ஏன் என்னால் முடியலன்றது எனக்கு நிறைவு, ஏன்னா அப்போதான் அவருடைய பலன் எனக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். வெல் கண்டென்ட். தன்னை பலவீனங்களில் கிறிஸ்துவுடைய பலன் வெளிப்படுகிற ஒரு சந்தர்ப்பங்களாக அவர் பார்த்திருப்பதுனால் வரீங்களேன். ஒரு உதாரண ரெண்டாவது ரகசியம் எப்படிங்க மனநிறைவாக இருப்பது, கிறிஸ்துவுடைய தாங்குகிற பலனை நாம் அனுபவிப்பதனால். அவருடைய பலன் நமக்குள்ளே இன்ஃபியூஸ் ஆகும் போது நமக்கு சூழ்நிலை, வாழ்க்கையின் சூழ்நிலைகள் பராமரிப்பு தான் கொண்டு வருதுன்றது மாத்திரம் இல்லை, அதை தாங்கக்கூடிய பலன் கொடுக்குற ஒருத்தர் எனக்கு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த பலன் உள்ளுக்குள்ளே என் பலவீனங்களில் வெளிப்படும் போது அதை நான் தாங்க முடியும், மனநிறைவாக இருக்க முடியும். எந்த அளவுக்கு பலவீன வாழ்க்கையில் வெளிப்படுதோ திடீர்னு அவர்கிட்ட ஓடுவேன், அவரில் சார்ந்திருப்பேன், அவரில் அவரை பிடிச்சிக்குவேன். அவருடைய பலன் என் வாழ்க்கையில் வெளிப்படுறத வெடிக்கிறத பார்க்க முடியும் மக்கள். அதனால தான் சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். எனக்கு திறமை பொருளாதார வெளியில் காணுகிற உலகத்தில் சமாளிக்கிற காரியங்கள் ஒன்றி இல்லை, அதை சமாளிக்கக்கூடிய ஆவிக்குரிய பலன் எனக்குள்ளே வேலை செய்கிறதுனால் நான் மனவினரவாக இருக்க முடியும். ஆகவே இந்த ரெண்டு காரியங்கள் நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரெக்கைகள் பிஎஸ், ஒரு பக்கம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் வெளியில் நடக்கிற சகலமும் பராமரிப்பு என் நன்மைக்காக கொண்டு வருகிறதுன்ற ஒரு நம்பிக்கை, ரெண்டாவது அந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாங்கக்கூடிய பலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, உள்ளுக்குள்ள என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனுடைய அனுபவம் ஒரு பக்கம். இது ரெண்டு ரகசியத்தை பயிர்ந்து வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண எவன் கற்றுக்கிறானோ அவன் மன நிறைவாக இருக்க முடியும், எந்த சூழ்நிலையிலையும் நிறைவாக இருக்க முடியும். பவுல் இதை கற்றுக்கிட்டாருங்க, நம்ம கற்றுக்குவோமா? வேற என்னதங்க செய்ய போகிறீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சூழ்நிலைகளை மாற்ற முடியாது, மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. உங்கள் புருஷர்களை மாற்ற முடியுமா? உங்கள் மனைவிகளை மாற்ற முடியுமா? உங்கள் பிள்ளைகளை என்ன செய்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரியலை. பொருளாதார சூழ்நிலை என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியல, என்னதான் பண்றது? சுதவீனம் ஆயிடுச்சுன்னா நம்ம வலி வேதனை, ரொம்ப வேதனை தான் படுத்துது. நமக்கு ஆதரவு இல்லை, என்ன செய்ய போறோம்? சிறந்தது செய்ய கத்துக்கலாம். பவுல் மாதிரி என்னுடைய பலவீனங்களில் அவர் பலன் வெளிப்படும்ன்றத இந்த ரகசியத்தை கத்துக்கலாமே. நம்முடைய பள்ளத்தாக்கில், வனாந்திரங்கள்ல, சோர்வுகள்ல அவருடைய பலத்தை நாடி அவர் பலவீன பல இந்த பலவீனத்தில் அவர் பலன் வெளிப்படுகிற அனுபவத்தை பவுல் மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோன்னா எங்கேயுமே விவரிக்க முடியாத தெய்வீக மனநிறைவு உலகம் பார்க்க முடியும், நம்ம பார்க்க முடியும். சூழ்நிலைகளை கடந்து பறந்து வாழுகிற மக்களாக நாம் இருப்போம். சூழ்நிலைகளுக்கு மேலே வாழ கற்றுக் கொடுக்குற இந்த ரெண்டு ரெக்கைகள், பராமரிப்பும் கிறிஸ்துவுடைய பலன் பிஎஸ். அழகான பாடம்தான். இத்தோடு அது விளக்கம் முடிகிறது. ஒரு பயன்பாடுக்கு சில காரியங்களை சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஒரு நெகட்டிவ் காரியத்தை சொல்ல போகிறேன், ஒரு பாசிட்டிவ் காரியத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த தாமஸ் வாட்சன் புக்கை படிக்கும்போது மனநிறைவினுடைய அதிசயங்களை அவர் சொல்கிறாரு. மனநிறைவு இல்லாத ஒரு ஆபத்தை நமக்கு எடுத்து காட்டுறார். ஒரு அதிருப்தியான இருதயத்தினுடைய முடிவு, அதனோட கோரம் என்னன்னு எடுத்து காட்டும்போது பயந்தே நான் போயிட்டேன். இந்த உலகத்திலேயே ஒரு வியாதி நம்ம விடுபடணும், ஒரு தொத்து வியாதி, ஒரு லெப்ரசி வியாதி, இந்த விட மோசமான வியாதி என்ன தெரியுமா? அதிருப்தியான ஒரு இதயம்தான், அதனோட கேடு சொல்லி முடியாது. அவர் அப்படி சொல்லும்போது ஒரு சில காரியங்கள் தான் என்னால் எடுக்க முடியும். அவர் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதிர்ந்தே போயிடுவோம், அப்பாடி இவ்வளோ கேடா இது. அப்படி அதை பற்றி நம்ம பார்ப்போம். மன அதிருப்தியினுடைய, மன நிறைவில்லாத இருதயத்தினுடைய ஆபத்து என்ன? ஆபத்து என்ன? அந்த ஆபத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். முதலாவது ஒரு பொதுவாக அதனோட ஆபத்து, ஒரு விசுவாசி வாழ்க்கையில் அதனோட ஆபத்து. பொதுவாக இந்த உலகத்திலேயே பாவம், மோசமான பாவம், எல்லாம் கலந்த ஒரு பாவம் எப்படி வெளிப்படுதுன்னா அதிருப்தி தான். ஏன்? முதலாவது அதிருப்தி எப்படி ஆரம்பிக்குது, அதனோட விளைவுகள் என்னன்னு பார்ப்போம். அது ஆரம்பிக்கிறது எப்படி, எப்படி அதிருப்தி வருது மனுஷனுக்குள்ள? அவர் சொல்றாரு மூணு காரணங்கள், பெருமை, பொறாமை, பொருளாசை. இது மூணுனால தான் ஒரு மனுஷன் அதிருப்தி அடையிறான். யோசிச்சு பாருங்களேன், ஏன் அதிருப்தி மனசுல பொங்கி வழிகிற பெருமை? பெருமை, நான் ரொம்ப பெரிய ஆளு, அதனால என் நிலைமையை குறித்து எனக்கு அதிருப்தி. நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நான் இங்கேயும் அமெரிக்காவில் பிறந்திருக்கணும், பில் கிளின்டனுக்கு ஒரு மருமகனா பேரனா பிறந்திருக்கணும், நான் போய் இங்கே பிறந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு அகங்காரம். அகங்காரம் ஒரு அதிருப்தியான மனுஷன், மிகவும் பெருமையான மனுஷன். ஏன்னா அவன் மற்றவர்களுடைய தன்னை சிறு பெரியவனாக நினைத்து கடவுளுடைய ஞானத்தையே கேள்வி கேட்டு அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறவன். கடவுளுக்கு அறிவில்லை, என்ன ஆங்காரம். பவுல் வந்து படைத்தவரை நோக்கி, ஒரு படைத்த பொருள் என்னை ஏன் இப்படி பண்ணியேன்னு கேட்குற அகங்காரம் பிடிச்ச மனுஷனேன்னு அவனையே திட்டுறார். அதை விட 10 மடங்கு அகங்காரம் பிடிச்சவன், உனக்கு அறிவே இல்லையே, என்னை வித்தியாசமான சூழ்நிலையில் வச்சிருக்கணும், என்ன போய் இங்கே வச்சிருக்கிறிய, நான் யாரு, என்னை எங்கே வச்சிருக்கிறீங்க, நான் யார் தெரியுமான்னு கடவுள்கிட்டயே சொல்கிற அகங்காரி பெருமை பிடிச்சவன். பாருங்களேன், வேற பெருமைனா அப்படி இப்படி பெருமை இல்லை, பெருமை காதில் வாயிலெல்லாம் வரும், பெருமை கண்டெல்லாம் தெரியும் பெருமை. என்ன நிலைமை எப்படி இருக்கிற பாரு அப்படின்னு வாயில கண்ணிலலாம் அவர் பெருமை பிடிச்ச ஆங்காரி அவன் கடவுளுக்கு. ஆனா அப்படி அதான் முதல் காரணம் பெருமை. அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவர் என்ன செய்வார் யோசிச்சு பாருங்களேன். பராமரிப்புல கேல்வின் சொன்ன மாதிரி ஒரு கையில ஆண்டவர் தாழ்மை உள்ளவன உயர்த்துறது, பெருமை உள்ளவன கீழே இறக்குறது தான் ஒரு வேலை, அதுதான் பராமரிப்பு. இப்படி அதிருப்தியா இருந்தீங்கன்னா கீழே 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 தான் போவனி அப்படின்ற. ரெண்டாவது காரணம் ஏன் பெருமை வருது, பொறாமை. ஐயோ அவங்களுக்கு இருக்குதே, நான் என்ன பண்ணுறது, அவங்களாலாம் நல்லாகிறாங்களே, எனக்கு கொண்டு இப்படி இருக்குதே, எனக்கு ஏன் எல்லா கஷ்டமும் இல்லைங்களா. அதிருப்தி வந்து ஒரு இருதயத்தில் மற்றவங்க மேலே வருகிற பொறாமைனால அதிகமாகிறது, வளர்றது. மற்றவங்களுக்கு இருக்கு என்கிட்ட இல்லை. பிறனுடைய பொருள்களை பற்றி இச்சித்து பராமரிப்பு நமக்கு அமைத்த பங்கில் நமக்கு திருப்தி இல்லை, அதனால தான் பெருமைனால வருது. ஒரு பொறாமை பிடிச்ச மனுஷன் மற்றவங்களுடைய ஆசீர்வாதம், மற்றவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை பார்த்து தனக்கு இருக்கிற இறக்கங்களை பற்றி குருடாகி விடுகிறான். எனக்கு அது இல்லையே, இது இருந்தாலும் என்ன பிரயோஜனம், அது இல்லையே அப்படின்ற. அப்படி இந்த மாதிரி ஒரு பொறாமை பிடிச்சவன் தான் பாருங்களேன், அவனை பொறாமையில் தான் பிசாசு பலவிதமான பாவங்களை செய்ய வைக்குது. காயினை வந்து அவர் சொல்கிறார், காயினை பொறாமை பிடிக்க வச்சு இல்லைங்களா, தன் சகோதரனுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு, தன்னை நிராகரித்தாருன்னு சகோதரன் மேலே பொறாமை வந்து காயினுடைய முத்திரையை வாங்கிட்டான். அதிருப்தியான உள்ள மனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் தங்கள் அதிருப்தினால என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவருடைய ஸ்தாபத்தின் முத்திரையை வாங்கிக்குவாங்க, காயினுடைய முத்திரையை வாங்கிக்குவாங்க. போ, பொறாமையிலே இரு, நீ அதிருப்திலேயே இரு வாழ்க்கையெல்லான்ற ஆண்டவருடைய ஸ்தாபத்தை வாங்கிக்குவாங்க. பொறாமை ரெண்டாவது, மூணாவது பொருளாசை. பொருளாசை பொருளாசை பொருளாசையும் அது திருப்தி மனநிறைவும் ஒன்றா இருக்கவே முடியாது. எப்படி அது மனநிறைவு பரலோகத்தை நம்ம மனசுக்கு கொண்டு வருதோ, பொருளாசை பரலோகத்தை நம்ம மனசுக்குள்ள, நரகத்தை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்துடும். பாருங்களேன், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுன்ற ஒரு மனசு, அந்த பொருளாசை துக்கத்தையும் கோபத்தையும் இல்லையே இல்லையேன்ற ஒரு துக்கம், இல்லையான்ற ஒரு கோபம், ரெண்டும் சேர்ந்து உள்ளுக்குள்ள ஒரு புயலையே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு இருதயம். இதனால தானே மூணு காரணம், ஏங்க மனசு அதிருப்தி, பெருமை, பொறாமை, பொருளாசை. பொருளாசை இந்த பொருளாசை என்ன செய்யும், நம்மளுக்கு இன்னும் வேணும்னு அப்படி ஓகே. ரெண்டாவது அது இது ஓகே, இப்படி இருந்தால் என்னங்க தப்பு, எல்லாருக்கும் இப்படி தானே இருக்குது, என்னங்க தப்பு, இது எங்கே போய் முடியும்னு அவர் சொல்கிறார். பாருங்களேன், இது மூணு இருக்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, இவன் ஒண்டி சந்தோஷமாக இருக்கவே வழி இல்லை, என்ன இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். டிஸ்கண்டென்ட் ஆல்வேஸ் லீட்ஸ் டு க்ரானிக் பிட்டர் டிப்ரெஷன். எப்போ பாரு சோர்வு தான், மனுஷன் மூஞ்சில் சிரிப்பே பார்க்க முடியாது, சந்தோஷமே பார்க்க முடியாது. ஏன், இந்த மூணு தான், பெருமை, பொறாமை, பொருளாசை அவனுக்கு சோர்வை ஏற்படுத்திடும். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த துக்கமும் கோபமும் ரெண்டும் கலந்து அவனுக்குள்ள ஒரு புயல், ரெண்டும் பிரிக்க முடியாது, சோர்வையும் அதிருப்தியும் பிரிக்க முடியாது. கடவுள் நான் விரும்புகிறத கொடுக்காததுனால என் முஞ்சில் ஒரு சிரிப்பையோ புகழையோ என்ன அவரும் நான் காட்ட மாட்டேன், கோமா தான் நான் இருப்பேன், உம்முன்னு தான் இருப்பேன், கஷாயம் குடித்த மாதிரி தான் நான் இருப்பேன். எப்போ பார், ஒரு பறவையை உதாரணமாக சொல்கிறார், ஒரு பறவையை கூண்டில் போட்டோன்னா அதுக்கு கோவம் வந்துச்சுன்னா சில பறவைகள் என்ன பண்ணணும்னா தண்ணியே போய் அந்த கூண்டில் இடிச்சுக்குமா, செத்துடணும். அந்த மாதிரி இவன் வந்து பராமரிப்பின் கூண்டில் மாட்டிக்கிட்டதுனால அவனுக்கு கெட்டதான் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவனையே அழிச்சிக்கிறதுக்கு பார்ப்பான், நான் திருப்தியே இல்லை. ரெண்டாவது அதிருப்தி என்ன செய்யும், இதனோட விளைவு எங்க போகுதுன்னா நன்றிகட்ட இருதயத்தை ஏற்படுத்திடுமா. கடவுள் நான் விரும்புறதை எனக்கு கொடுக்காததுனால கடவுள் கொடுத்த எதை குறித்தும் நான் சந்தோஷப்பட மாட்டேன், எதை கொடுத்த குறித்தும் நான் நன்றியா இருக்க மாட்டேன். நான் கெடுக்கிறது அவர் கொடுக்கலையே, என்ன ஆசீர்வதிக்கலையே. இப்போ நம்ம பார்த்தோம் போன வாரம் கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம் எத்தே பெரிய கேடுக்கு நம்ம உள்ளாகிறோம் இல்லைங்களா. ரோமர் 1:21 சொல்லுது அவர்கள் தேவனை ஸ்தோத்தரியாமல் இருக்கும்போது அவரை மகிமையும் படுத்துறதில்ல. அவரை மகிமைப்படுத்தாமல் எத்தனை கொடுத்துருக்கிறாரு ஸ்தோத்தரிக்காம போகும்போது என்ன நடக்குது, அவங்களுடைய சிந்தனையில் வீணர்களாகி இருள் அவங்கள் இருதயம் இருளடைஞ்சு போகுது. எல்லாம் வீண் சிந்தனைத்தான், எல்லாம் புலம்புற வீண் சிந்தனைத்தான், சிந்தனைகள் வீணர்களாகி பாருங்களேன் எவ்வளோ அவர் சொல்கிறாரு கடைசியில் இது பாருங்க, இதுதான் பயங்கரம். இப்படி ஒரு கேரக்டரை யோசிச்சு பாருங்க, ஃபுல்லாக பெருமை பொறாம பொருளாசை எப்பப்பாரு சோர்வு நன்றியே இல்லாத மனுஷன், இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கும் கடவுளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, கடவுளுடைய சாயல் ஏதாவது இதில் தெரியுதா. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனுஷனை கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட கடவுளுடைய பிள்ளைய பிசாசின் சாயலாக மாத்திர ஒரு பணி தான் அதிருப்தி. இதை கொடுத்து 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 அவனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பிசாசு, இந்த சில கதைகளில் படங்களில் வர மாதிரி ஒரு அப்பா அம்மா கிட்டேருந்து அவங்க மகன்லையோ மகளையோ எடுத்துகிட்டு போய் அந்த பிள்ளைய விஷத்தினால நிரப்பி அந்த அப்பா அந்த பிள்ளையே வச்சு அப்பா அம்மாவை சாவடிக்கிற மாதிரி படங்கள் வர மாதிரி இதுதான் பிசாசு செய்கிறான். கடவுளால் படைக்கப்பட்ட நாம், கடவுளால் சுவாசிக்கப்படுற நாம், நம்மளை பிசாசு கொண்டு போய் அவனுடைய பிள்ளையாக சாயலாக மாற்றி கடவுளுக்கு விரோதமாக ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறதுக்கு தான் அவன் பயன்படுத்துறது அதிருப்தியா. யோசிச்சு பாருங்க, நம்மளை அந்த மாதிரி தான் நம்ம செய்கிறான் பிசாசின் சாயலாக. அவர் ரொம்ப ஒரு இங்கிலீஷில் அழகாக சொல்லுவார், தமிழில் எப்படி சொல்கிறது, எ டெவிலிஷ் டிஸ்ட்ரக்ஷன் கெமிஸ்ட்ரி இஸ் த ஹார்ட் ஆஃப் எ டிஸ்கண்டென்ட் ஹார்ட். ஒரு லேப் மாதிரி அந்த இருதயம், அந்த லேபில் அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான், பல கெமிஸ்ட்ரியை ஊற்றி வித்தியாசமான மருந்துகளை ஊற்றி வித்தியாசமான ரியாக்ஷனை கொண்டு வரானா, எப்படி ஒரு அதிருப்தியான மனுஷனை ஒரு முட்டாளாக்கி கடவுள் கொடுக்குற சுத்த பொண்ணெல்லாம் சாம்பலாக மாத்துறதுக்கு அவனுக்கு கற்றுக் கொடுக்குறானா. கடவுளை எப்படி அவருடைய இறக்கங்களை வச்சே அவரை எப்படி அவமானப்படுத்துறது. ஒரு பாம்பு எப்படி பாலைத்தான் குடிக்குது, பாலைத்தானே குடிக்குது, வெள்ளை பால் குழந்த மாதிரி பாலை குடிக்குது, ஆனால் அது கக்குறது என்ன விஷம். அந்த மாதிரி இவன் கடவுளுடைய மார்பில் பாலை குடிச்சிட்டு அவரையே கக்கிற விஷமாக இவனை மாத்திருது. யோசிச்சு பாருங்க, கடவுளை அவமானப்படுத்து, கடவுளுடைய இறக்கங்களை அனுபவிக்கிறவன் யூதாஸ் மாதிரி கடைசியில் இவன் மாறி போய் அவ்வளோ பெரிய சத்தியத்தை அறிஞ்சு அவ்வளோ இதாக அறிஞ்சிருந்தாலும் தன் இருதயத்துக்குள்ளேயே இந்த பிசாசு நுழைஞ்சி அவன் மனசில் எந்த அளவுக்கு விஷத்தை நிரப்புதுன்னா முத்தத்தோடு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குற அளவுக்கு இந்த அதிருப்தி அவனை செஞ்சிருது. பாருங்களேன், பிசாசை மாற்றி மாற்றி கடைசியில் நன்றி கட்டவனாக பிசாசின் சாயலமாகி யூதாசை கொன்று அற்ப ஆயுசுலேயே அவனை தூக்கு நாண்டுகிட்டு போய் அவன் அழிஞ்சு நரகத்துக்கு போய் சபித்த மாதிரி அதிருப்தி ஒவ்வொரு மனுஷனையும் பிசாசின் சாயலாக மாற்றி பிசாசின் கருவியாக பிசாசின் பிள்ளையாக மாற்றி கடவுளுக்கு விரோதமாக அற்ப ஆயுசில் இறந்து நரகத்தில் போய் அழிவதற்காக பயன்படுத்துகிறது அதிருப்தி. நம்ம என்ன சொல்கிறது, வாட்சன் இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை பயன்படுத்துகிறார். அந்த மனுஷன் ஒருபோதும் உணர மாட்டான் அவனுக்கு போடுற முதல் பிசாசு போடுற முதல் வலை அதிருப்தின்னு, ஒருபோதும் உணர மாட்டான். அந்த சலந்தி இல்லைங்களா, ஸ்பைடரை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நூலை போட்டு இன்னொரு நூலை போட்டு அதிருப்தி அவன் மனசில் வளர்த்து 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 நீ கடவுளுடைய சாயல் இல்லைப்பா பிசாசு சாயலாக மாறிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு தெரியாதே தெரியாமையே நீ மாறிக்கிட்டு இருக்கிற, நீ யூதாசாக மாறப்போகிற, நீ பிசாசின் சாயலாக மாறி போய் அழிய போகிற, அதுதான் செய்யும் அதிருப்தி. அதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பாருங்களேன், ஆகவே எவ்வளோ பயங்கரம் பாருங்களா. அவர் சொல்கிறாரு மிகப்பெரிய வியாதியாக பயப்படுங்க, ஏன்னா திஸ் இஸ் அன் அக்யூமுலேட்டிவ் சின், எல்லாம் பாவமும் கலந்த ஒரு இருதயம்னா அது அதிருப்தி தான், அதிருப்தியான இருதயம் தான். வல்லுமினஸ் விக்கெட்னஸ், மிகப்பெரிய துன்மார்க்கம் அதிருப்தி. எவ்வளோ பயங்கரம், ஒரு கிறிஸ்தவனாக யோசிச்சு பாருங்க, அதிருப்தி நமக்கு என்ன செய்யும். ஒருவேளை ஒரு விசுவாசியாக இருந்தால் சுவிசேஷத்துக்கு பாத்திரமா வாழ முடியாத ஒரு ஆயுசாத்தான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். சுவிசேஷத்தின் முதல் கற்பனை என்ன, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, அதிருப்திக்கும் சந்தோஷத்துக்கும் தொடர்பே இருக்காது. அதிருப்தியான இருதயத்தில் சுவிசேஷம் அந்த கட்டளையை ஃபர்ஸ்ட் கட்டளையை அவனால் கீழ்ப்படியவே முடியாது, முடியவே முடியாது. கடவுள் கொடுத்த எல்லா ஈவுகளையும் வச்சுக்கிட்டு அவரை அவமானப்படுத்துறதா தான், எவ்வளோ அவர் ரட்சித்திருக்கிறார், எவ்வளோ எனக்கு பண்ணியிருக்காரு, அதை குறித்து எதை குறித்து எனக்கு சந்தோஷம் இல்லை, அதிருப்தி தான், அதெல்லாம் எனக்கு நெருப்பு கொடுக்க முடியாது. எனக்கு என்ன வேணுமோ அதை அவர் கொடுக்கணும். கம்ப்ளீட்டாக எந்த ஆவிக்குரிய கடமைகளையோ கிருபையின் வளர்ச்சியான காரியங்களையும் செய்ய முடியாமல் நம்மளை தடை பண்ணிவிடும் அதிருப்தி. எப்படி மன நிறைவு நம்மளை ஜபத்துக்கு ஊக்கப்படுத்துதோ, அதிருப்தி என்ன செய்யுது, அதிருப்தியான இதயத்தை ஒழுங்காக ஜபம் பண்ண முடியுமா, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியுமா, துதி செலுத்த முடியுமா, ஆராதனை செலுத்த முடியுமா? இல்லையே, மனசு அதிருப்தி, ஆண்டவரை துதிக்கும் போது மனசு எங்கேயோ இருக்குது, அவர் அப்படி செய்யலை, என்னத்தை பண்ணுறது, பாடிடுவோம், மனசே இல்லை. எந்த ஆவிக்குரிய வேதத்தை படிக்க முடியாது, ஆராதனை பண்ண முடியாது, கிருபையில் வளர முடியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது, அதிருப்தியான இதயம். கடைசியில் அவர் சொல்கிறாரு, அதிருப்தியான இதயம் கடைசியில் தொடர்ந்து போச்சுன்னா அது விசுவாசமே இல்லைன்னு வெளிப்படுத்துது. ரட்சிக்கிற விசுவாசமே அந்த உள்ளத்துக்குள்ளே இல்லையா? விசுவாசம்ன்றது என்ன? என் சூழ்நிலை இப்படி இருந்தாலும் காணக்கூடியவைகள் அல்ல, காணக்கூடாதவைகளுடைய நிச்சயம் தானே விசுவாசம். ஆண்டவர் என்னை பார்த்துக்குவார், அவர் வாக்குத்தத்தை நான் நம்புகிறேன், இந்த சூழ்நிலையில் நான் திருப்தியாக இருப்பேன், என்னை மாற்றக்கூடிய தேவன், அவர் வாக்குத்தத்தை நம்பு. அந்த விசுவாசமே இல்லாத ஒரு இதயம் தான், எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நான் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன், புலம்பிக்கிட்டு தான் இருப்பேன். நம்மளை சரியாக சிந்திக்க விடாம அதை ஜோனா உதாரணம் எடுக்கிறார். ஜோனா ஆண்டவர்கிட்ட ஒன்று சொன்னார், நான் ஏன் கோவப்படக்கூடாது, நான் கோபத்திலேயே செத்து கூட போயிடுவேன்றார். ஜோனா 4:9, சாகிற அளவுக்கு கோவப்படுவேன் அப்படின்றார். யார் மேலே கோவம்? கடவுள் மேலே கோவம். எதுக்கு கோவம்? நினைவே மக்களை அவர் காப்பாற்றிட்டாருன்னு கோவம். அவருக்கு இருந்த சின்ன ஒரு செடி அந்த நிழல் கொடுத்துச்சு, மீன் வாயிலிருந்து காப்பாற்றினாரு, அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினி, அதெல்லாம் நான் செலுத்த மாட்டேன், எனக்கு ஒரு சின்ன செடி இருந்துச்சு அது போயிடுச்சு, அதுக்கு கோபம் அவருக்கு. இப்படிதான் நம்ம யோனா மாதிரி அதிருப்தியான இருதயம், சரியாக சிந்திக்கவும் சரியாக பேசவும் தெரியாது நமக்கு. அவனை முட்டாளாக அது மாற்றிவிடும், முட்டாளாக மாற்றிவிடும். வாழ்க்கையின் எல்லா ஆறுதலையும் அவங்ககிட்ட இருந்து எடுத்து அவனை முட்டாளாக மாற்றிடும். யோனா மாதிரி யோசிச்சு பார்த்து அவன் சொல்கிறார். இன்னும் தொடர்ந்து அதிருப்தியான இருதயம் சீரியஸாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு இல்லாத பொருளாக அதை கேடு செஞ்சிடும். நம்ம மைண்டே ஸ்குவீஸ் பண்ணும், அப்படியே நிம்மதி இல்லை, மைண்டே திரும்புகிற மாதிரி தெரியும், தூக்கமே வராது. அதை நினச்சிக்கிட்டு ஒரு உடம்பு சரியில்லைன்னா எப்படி இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? நிற்குவாங்க, திடீர்னு போய் படுக்கலான்னு போவாங்க, ஆனால் தூக்கம் வராது. இந்த பக்கம் படுப்பாங்க, இந்த பக்கம் திரும்புவாங்க, அந்த பக்கம் திருப்பி நிற்பாங்க, போய் படுப்பாங்க, ரெஸ்ட்லெஸ். அதுதான் அதிருப்தியான மனசு, நிம்மதியாக இருக்காது. தூங்கினாலும் நிம்மதி இல்லை, நடந்தாலும் நிம்மதி இல்லை, சாப்பிட்டாலும் நிம்மதி இல்லை, அப்படி தான் அவங்க இருப்பாங்க. அதிருப்தியான மக்கள் இன்னும் சொல்கிறாரு, உடம்பு கெட்டுறோம், டயர்டாயிடும், வாழ்க்கையில் ஊக்கம் இருக்காது, கன்ஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி இருக்காது, எதுவும் செய்யணும்னு. ஒன்று தூங்கவே மாட்டாங்க, இல்லைன்னா ரொம்ப தூங்குவாங்க, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் சொல்கிறேன். அதிருப்தியான மனுஷன் தன்னை வருத்திக்கிட்டு அழிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த அதிருப்தியான ஆவி எந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பத்தில் அந்த ஆவி தொந்தரவு பண்ணாமல் இருக்காது. அந்த வீட்டில் பேய் பிடிச்சவர் ஒருத்தர் இருக்கிற மாதிரி அதிருப்தியான ஆவி தான். பாருங்களேன், அதிருப்தியான புருஷன், அதிருப்தியான மனைவி, அதிருப்தியான பிள்ளை, அந்த வீட்டுக்கு கிடைச்ச சாபம். அவனுடைய வார்த்தைகளோ அவனுடைய செயல்களோ எப்பப்பார் அந்த வீட்டுக்கு வேதனையை தான் கொடுக்கும். கெயின், ஆதாமுடைய குடும்பத்தில் பிறந்த கெயினை போல, நல்ல தகப்பன் வீட்டில் பிறந்த கெட்ட குமாரனை போல, தாவீது அருமையான தேவ மனிதனுக்கு பிறந்த அப்சலோம் போல, அந்த தேசத்தையே தகப்பனுக்கு விரோதமாக எழும்பின பிள்ளைய போல, ஒரு சாபமாகத்தான் அந்த புள்ள மாறும். அந்த குடும்பம் ஹஸ்பண்டு ஒய்ஃபு மாறும், தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில், அதிருப்தியான மனைவி புருஷன் பிள்ளை. யோசிச்சு பாருங்க, அதிருப்தி நம்ம வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் பெருசாக்க. இன்னும் கடைசியாக உடனே அவன் அவர் சொல்கிறார் பாருங்களேன், இப்படி ஒரு விசுவாசியாக நீ அதிருப்தியில் தொடர்ந்து எழுந்தீன்னா ஆண்டவர் உன் இறக்கங்களை ரொம்ப டிலே பண்ணி உனக்கு அடிக்கு மேலே அடிதான் கொடுப்பார். அவர் சொல்கிறார், ஏன்னா நம்ம ஆண்டவர் வந்து பிள்ளைகள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட நடந்துக்கிறார். நம்ம பிள்ளைங்க ஒழுங்காக சொல்கிற பேச்சு கேட்டு அடம் பிடிக்கலன்னா நம்ம அது கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அடம் பிடிச்சி அதிருப்தியும் கோபத்தையும் பறிச்சுன்னா என்ன பண்ணுறோம், இது சரியா புத்தி கற்றுக் கொடுக்கணும், இன்னைக்கு சாப்பாடே இல்லை அவனுக்கு இப்போ இல்லைங்களா, அவனுக்கு வாங்க எவ்வளோதான் அழுவு நான் வாங்கி தரமாட்டேன் அவனுக்கு. அப்படிதான் நம்ம நடந்துக்கிறோம். நம்ம அந்த மாதிரி கடவுள்கிட்ட அடம் பிடிச்சிக்கிட்டு அதிருப்தி காமிச்சார்னா அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை உதைக்கத்தான் செய்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்களேன், ஒரு பிள்ளை எவ்வளோ போராடுதோ அவ்வளோவும் அடி விழுவோம். நாம்ளோ கடவுள்கிட்ட நம்ம பாவ அதிருப்தினால எவ்வளோ போராடுறோமோ நம்முடைய அடிகள் ரெண்டு மடங்காக மாறும். நம்ம இதயத்தை அடக்கிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். உதாரணம் கொடுக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்க அவங்க அதிருப்தினால் அடைஞ்சது, முறுமுறுப்புனால் அடைஞ்சது என்ன, என்னத்தை சம்பாரிச்சாங்க தெரியுமா? 11 நாள்லயே போயிட முடியும் காணானுக்கு. நடந்து லெஃப்ட் ரைட் மார்ச் ஃபாஸ்ட், எத்தனை நாள்? 40 வருஷம். 11 நாள் போக வேண்டிய ஊருக்கு 40 வருஷம் லெஃப்ட் ரைட் போட வச்சாரு அவங்களை. நம்ம வாழ்க்கையிலையும் அதுதான், திருப்தி கிடைச்சிக்கிற வரைக்கும் உத தான் விடுவோம் நமக்கு. அவர் சொல்றார், நான் சொல்லலை, இது வாட்சன் சொல்றார். ஆகவே சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலேயே நாம் வெறுக்க வேண்டிய, பயப்பட வேண்டிய மிகப்பெரிய சாபம் அதிருப்தி. அதிருப்தி ஏன்? ஆண்டவர் வேற எந்த சாபத்தையும் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. இந்த காயினுடைய முத்திரையான சபிக்கப்பட்ட சாபத்தை நம்ம நெத்தியில் அடிச்சிட்டார்னா போதும். ஓ, அதிருப்தியாக தான் நான் இருப்பியா, நன்றியே உனக்கு வராதா, நீ மன நிறவே நாட மாட்டியா, இந்தா போன்னு காயின் மேலே கொடுத்த மாதிரி முத்திரை அடிச்சு கொடுத்துட்டார்னா போதும். அவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் அப்படி ஆயிட்டின்னா நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் உனக்கு மன நிறைவு வராது, நீ என்ன சாப்பிட்டாலும் உனக்கு வராது, நீ எவ்வளோ சம்பாரித்தாலும் உனக்கு நிறைவு வராது. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பணம் தங்கம் எவ்வளோதான் குடு குடு குடு, இன்னும் குடு பத்தவே மாட்டேன்ற அதிருப்தியிலே உன் ஆயுசு, சாகிற வரைக்கும் படுக்கையிலையும் அதிருப்தி. அதை விட ஒரு சோகமான ஒரு தண்டனை வாழ்க்கை என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, அது வேணுமா? அதிருப்தியான இருதயத்தின் பயங்கரத்தை பார்க்குறோம். கடவுள் அப்படி விட்டுறாரா? மன நிறைவை நாடாதவங்களுக்கு அப்படி விட்டுறாரா? அதிருப்தியில் வளர்றவங்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு சாபம். ஏன் இதுலையே ஆவிக்குரிய விதத்தில் கொடுக்குறது இல்லையா? கேட்டு திருந்தலைன்னா நீ எவ்வளோ கேட்டாலும் திருந்த மாட்டேன், கேட்டுக்கிட்டே இருக்க திருந்த மாட்டேன் அப்படின்னு பண்ணிடுறாரு. உலகத்தில் அப்படி பண்ணிடுறாரு. இந்த அவர் கொடுக்குற பெரிய சாபம், நிறைய பணம் கொடுப்பாராம் ஆனால் மனசில் வேண்டி திருப்தி வராது. எவ்வளோ சாப்பாடு கொடுப்பாராம், எவ்வளோ சாப்பிட்டாலும் திருப்தி வராது, அதை விட சாபம் இல்லைங்க. ஆகவே நாம் மிகவும் பயப்பட வேண்டியது இந்த அதிருப்திக்கு தான். இங்கே இருக்கிற சில பேர் இன்னைக்கு காலையில், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம், வேதம் என்ன சொல்லுது, பாவியுடைய இருதயம் எப்போ பார் கொந்தளிக்கிற கடல் மாதிரி, அதில் மன சமாதானமே இருக்கவே முடியாது. உங்களுக்கு அதிருப்தினா திடீர்னு நான் ஐயோ இது பயங்கரமாக இருக்க போல இருக்க இன்னுமே இருப்பேன்னா உங்களால் இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த திருப்தி மன நிறைவு கிறிஸ்துவுடைய பலத்தினால, கிறிஸ்துவில் விசுவாசத்தில் இணைஞ்சிருப்பதுனால மட்டுமே வருகிறது. ஆகவே நீங்கள் ஆண்டவரை இன்னும் நம்பாதவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அதிருப்தியிலேயே வாழ்க்கை எப்படிலாம் சாகுறாங்க அப்படி தானே, எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துருக்குறோம், சாகுபடுக்கையில் மிருகமாக மாறிடுவாங்க. இன்னும் கொடு, அதை கொடு, இதை கொடு, சாகுது ஒரு ஒருத்தர் சாராயம் குடிச்சிட்டே படுக்கணும், சாகணும்னு பாட்டிலாக வாங்கி வச்சுட்டேன், சாக போகிறார் ஒரு வாரம், என்னம்மா வேணும் உங்களுக்கு, எல்லாம் ஃபுல்லாக பாட்டிலாக வைங்க, குடிச்சிக்கிட்டே சாகணும் நான், அப்போ கூட திருப்தி இல்லை, சாகுற நேரத்துலையும் எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டோம் திருப்தி இல்லை. இதான் அப்படியே தான் ஆயுசு முடியும். மன நிறைவு பரலோக இன்பங்க, பரலோகத்தினுடைய முதல் ருசி அதை அனுபவிக்கணும்னா இயேசு கொடுக்குறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மேலே உங்கள் நம்பிக்கை. எனக்காக அவர் வாழ்ந்து மறித்து இன்னைக்கு கிறிஸ்மஸ் வருது. எனக்காக தான் பிறந்தார், வாழ்ந்தார், மறித்தார், என் பாவத்தை பரிகாரமாக சுமந்தார். அவர் மேலே என் நம்பிக்கை, என் பாவத்திலேருந்து திரும்பி ஆண்டவர் பக்கம் திரும்பணும். இதில் எந்த கண் போன பாக்கில் கண் இன்பம் இல்லை. என்னென்னவோ நம்ம செஞ்சு பார்த்துட்டோம், ஒரு இன்பமும் இல்லை. எல்லா வாழ்க்கையில் பார்த்துட்டோம், எல்லா துணியும் சாப்பிட்டு எல்லாம் பார்த்து ஒரு இன்பமும் கிடைக்கல. எனக்கு மன நிறைவு அந்த ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட வாங்க, திரும்புங்க அவர் பக்கம், மன நிறைவு அவர் கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஒரு பாசிட்டிவாக விசுவாசிகளுக்கு சொல்லி அவர் சொல்கிறார், நீங்கள் வந்தால் படிச்சுக்கலாம், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு மன நிறைவாக இருக்கிறதுக்கு சகலமும் அவங்களுக்குள்ள இருக்குது. எந்த குறையும் வைக்கலாம் ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ள நம்ம மனநிறைவா இருக்கிறது. ஏன்? கிறிஸ்துவே ஒரு பொக்கிஷ வீடாக, விலை உயர்ந்த முத்தாக இருக்கிறார். தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமா அவருக்குள்ள ஏன் வச்சிருக்கு? நம்ம கிருபையின் மேல கிருபையின் மேல பெற்று மனநிறைவா வாழ்வதற்கு. நமக்கு எந்த குறையும் இல்லை மனநிறைவா இருக்கிறது. அப்ப எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருக்குதுங்களே பாஸ்டர், உபத்திரம் வருதே, அந்த பிரச்சனை வருதேன்னு அவர் வாட்சன் சொல்றாரு. பரலோகத்துக்கு கல்யாணத்துக்கு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருப்பா, பரலோக கல்யாணத்துக்கு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பரலோக கல்யாணத்துக்கு ரெடி பண்ணும்போது ஒன்று ஜோடனை பண்ண வேணா, கல்யாணத்தை அப்படியே அப்படியே பல்லு விளக்காமல் அப்படியே போயிடுவீங்க, முடியெல்லாம் விரிச்சுக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜோடனை பண்ணி பவுட்ரு மேக்கப்பு துணியெல்லாம் போட்டு தானே போகணும். அந்த மாதிரி கொட்டு போகிறாரு. என்ன துணி உனக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் உனக்கு வரவனா? உங்களுக்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், பொறுமை, இதெல்லாம் ஆத்துமாவில் அலங்கரிக்க வேணாம். இதுதானே உன்னை பரலோகத்தில் பரலோகமாக மாற்றப்போகுது. இந்த அலங்காரம் இல்லாமல் நீ எப்படி ரெடி ஆக முடியும்? அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த அலங்காரம் எப்படி வளரும்? அந்த அலங்காரம் விசுவாசம் எப்படி வரும்? சில நேரங்களில் கஷ்டம் வந்தால் தானே, சில நேரங்களில் தேவை வந்தால் தானே, பொறுமை எப்படி வரும்? சில நேரங்களில் பொறுமையை சோதிக்கிற சூழ்நிலைகள் வந்தால் தானே, அதனால தான் அதெல்லாம் வருது. அதில் திருப்தி ஆயிரு, ஏன்னா நீ அலங்காரம் படுத்தப்படுகிற திருப்தி ஆயிரு, அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆகவே கஷ்டங்களை பார்த்து நாம் புலம்பக்கூடாது. கஷ்டங்கள் நம்மளுக்கு கிருபைகளை வளர்க்கிறது, கிருபைகளை பலப்படுத்துகிறது, நம்மளை அலங்காரம் பண்ணுகிறது, பொறுமையானது. பலவிதமான உபத்திரவங்கள் உங்களுக்கு வரும்போது மிகுந்த சந்தோஷப்படுங்கள். ஏன்? நீங்கள் பொறுமையானது பூரண கிரியை செய்யும்போது முற்று முழிய ஒரு குறை இல்லாமல் உங்களை கொண்டு வருமே அது. அதனால் நம்ம இழக்க போகிறது ஒன்றும் கிடையாது, நம்ம இன்னும் நிறைவாக அதில் இருக்கலாம். ஆண்டவர் தான் இந்த பாடத்தை படிக்க உதவி செய்யும்.